بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود. صدق الله. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே போற்றுகிறது. மனிதன் நேரான சீரான பாதையை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணிகளுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான முஹ்மினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானார். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆசிக்காக்கூடிய நீயத்துடன் அமைந்திருக்கும் இறை நேசங்களை நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி கண்ணியம் கேவலம் சுவர்க்கம் நரகம் உயர்வு தாழ்வு அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கோருகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலையும் எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சுவன பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் விளக்கியவற்றிலிருந்து தவிர்த்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் தன் மானத்தை பாதுகாத்துக் கொண்டு நரகத்துக்கு வழியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறவிகளுக்கும் தத்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கிறோம். உலகத்தில் எங்கும் அமைதியற்ற நிலைமை காண கிடைக்கிறது. இதுவரைக்கும் தனக்குள்ள தனது வீட்டுக்குள்ள அமைதி வரமாட்டாலும் ஊர்ல நாட்டுல சமூகத்துல அமைதியை காண முடியாது. அலாபிதிக்கில்லாஹி தஸ்மைனுல் குலூப், முதலாவது உன்னுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும், அதற்கு என்னுடைய சிந்தனை உன்னிடத்தில் வளர்க்கப்பட வேண்டும், என்னுடைய தொழுகைக்கு அஸான் சொல்லப்படுவதற்கு முன்னாலே நீ தயாராக வேண்டும், அப்பொழுது தான் உனக்கு நான் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்துவேன். அந்த உள்ளத்தின் அமைதி என்னுடைய திருநாமங்களை உச்சரிக்கும், என்னுடைய திக்ர்களை செய்யும். இதனால் உன்னுடைய வீடு வாசல் நிலம் ஊரு நாடு என்று முழு உலகமே செழிப்பதற்கு களம் அமைப்பவன் நான் என்கிறதனை மறந்துவிடாதே. இதுவரைக்கும் நீ அநியாயம் தனக்காக புரிந்து கொள்வாயோ அதுவரைக்கும் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கோ ஒரு கோணத்தில் ஒரு இடத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டில் முஸ்லிம்களுக்கு சோதனை வருகிறது என்றால் அதற்கு மூல காரணம் என்ன என்கிறதனையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் அதற்குரிய மூல காரணத்தை நாங்கள் மறந்து பேசுவதும் உண்டு. இன்று எங்கும் பேசப்பட வேண்டும், பொதுவாக்கல்லையும் கூறப்பட வேண்டும், அவர்களுடைய அவல நிலைகளை ஞாபகப்படுத்தப்பட்டு துவா இறைஞ்ச வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பர்மா மியான்மார் ரோஹிங்கியா என்று நிதமும் எங்களுடைய காதுகளில் உச்சரித்து பட்டு கொண்டே இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பல ஊடகங்களின் மூலமாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கண்கொள்ளா காட்சிகள், உள்ளம் தாங்காத நிலைமைகள், அந்த முஸ்லிம்களை படுத்தும் பாடு எங்களை ஒரு கணம் திணைக்க வைக்கின்றது, ஒரு கணம் கண்களை கலங்க வைக்கின்றது, உள்ளமும் உருகிறது. இன்னும் சிலருக்கு அவைகளை பார்வையிட்டு சர்வ சாதாரணமாக போய்விட்டது. இப்படி அவர்கள் வேதனை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன என்பதனை கெரியமான சகோதரர்களே, ஓரளவு நாம அலசி அந்த வரலாறின் பக்கம் போனோம் என்றால் ஒற்றுமை சீர்குலைந்து தந்தான். முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை சீர்குலைந்து விட்டது, அவர்களுடைய உடைமைகள் பறிப்போய்விட்டது, தன்னுடைய வீடு நிலங்களில் கூட
நிம்மதியாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவை ஞாபகப்படுத்தப்படாமல் தடுக்கப்படுகின்றார்கள், நாடு கடத்தப்படுகின்றார்கள், நாம் பிறந்த இடமும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு போறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நானும் நீங்களும் ஆரம்பத்திலேயே அந்த ஒப்புமைக்கு சீரான விதை விதைக்கவில்லை. இன்றும் அதற்குரிய அஸ்திவாரம் சரியான முறையில போடப்படாததன் காரணமாக அவர்கள் மட்டுமல்ல நாமும் அது போன்ற ஒரு அவல நிலையை சந்திக்கலாம் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இந்த அடிப்படையில 1946 ஆண்டு உள்நாட்டு சில போராட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது. 2வது உலக மகா யுத்தத்துக்கு முன்னாலேயே அந்த ரோஹிங்கியா பகுதியில், பர்மா பகுதியிலே அவர்களுக்கு மத்தியில பல கோரிக்கைகள் முன்வைத்து இன, மதம், மொழி, பொருளாதாரம் என்ற அடிப்படையில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருந்தது. ஆங்கிலேயர்கள் அந்த பர்மாவுடைய முழு பகுதியையும் தன்னுடைய ஆட்சிக்கு எடுத்திருந்தார்கள். அந்த 1946 ஆண்டுகளில் சுதந்திரம் கிடைக்கப்படும் பொழுது அங்கிருந்த ராகின் என்ற பகுதியில் முஸ்லிம்கள், முஸ்லிம் தலைவர்கள் முஹம்மது அலி ஜின்னாவின் மூலமாக கவனிப்பாரற்று விடப்பட்டுவிட்டார்கள். அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ராகின் பகுதியில் இருந்த தலைவர்கள் பாகிஸ்தானுடன் நம்மையும் சேர்த்து விடுங்கள், நம்முடைய பகுதியையும் சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன நேரம் இந்த முஹம்மது அலி ஜின்னா அதனை மறுத்துவிட்டார். இதனுடைய விளைவாகத்தான் இன்று இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டு சேதங்கள் உருவாக ஆரம்பித்திருக்கின்றது. அங்கே உள்நாட்டு யுத்தங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து நடந்து கொண்டிருந்தது. 1990 வரைக்கும் மீர் காசிம் என்ற முஜாஹிதுடைய அடிப்படையில் இவர்கள் போர் தொடுத்து வந்தார்கள். அவர் தலைமைத்துவம் தாங்கி ஏதோ தன்னுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு போர் தொடுக்கப்பட்டது. 1990 இந்த மீர் காசிமுடைய தலைமையில் இருந்த முஜாஹிதீன்களுடைய படை 12 பிரிவுகளாக கூறு போட ஆரம்பித்து விட்டார்கள், பிரிய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒற்றுமையின்மையின் காரணமாகத்தான் இன்று மாபெரும் பயங்கரமான நிலைமைக்கு முகம் கொடுக்க நேரிட்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டமும் பிரிந்தவர்கள் தனக்கு முடிந்த அளவு அவர்கள் போர் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இறுதியில் தனக்குள்ளேயே காட்டி கொடுத்தார்கள். எப்படி நம்முடைய ஸ்ரீலங்காவிலேயும் தனக்குள்ளேயே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதே போன்று முஸ்லிம்களை முஸ்லிம்கள் காட்டி கொடுத்தார்கள், கூட்டி கொடுத்தார்கள். மட்டுமல்ல அந்த எட்டப்பன் வேலையையும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இதனுடைய விளைவாக கனிமான சகோதரர்களே, மாபெரும் அவல நிலைமைகள் உருவாக ஆரம்பித்து விட்டது. அங்கே அந்த முஜாஹிதீன்கள் என்று பெயர் கொண்டவர்கள் சிவில் தாக்குதல்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். பர்மா அரசியல் வளங்களை கூட நாசமாக்க தொடங்கிவிட்டார்கள். இதனை தாங்க முடியாமல் தான் அந்த இராணுவம் அன்று தொடர்ந்து இவர்களை அழிப்பதற்கு, இவர்களை விரட்டுவதற்கு முன் வந்தது. எங்கே எங்கிருந்து அநியாயம் நடந்திருக்கின்றது என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அநியாயத்தை அல்லாஹ் விட்டுவிடுவதில்லை. அதிலும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் கலிமா சொன்னவன் அநியாயம் செய்தால் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா அவனுக்கு எதிராகவும் போர் கொடுப்பேன் என்கிறான். எந்த காரணமும் இல்லாமல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொண்டால் வானத்தில் பூமிகள் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த முஸ்லிமை பழிவாங்குவார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வோட சேர்ந்து வானவர்கள், மலாய்க்கமார்கள், பூமியில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், படிப்பினங்கள் எல்லோருமே விட்டுவிட மாட்டார்கள். அது உடனுக்குடன் நடக்காவிட்டாலும் கூட காலதாமதித்தாவது அதற்குரிய பழியை அல்லாஹ் தீர்ப்பான் என்பது தான் ஹதீசுடைய விளக்கம் சொல்கிறது. இதனால தான் யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல் இன்னி ஹர்ரம்து லுல்மா அலா நஃப்ஸி, நான் யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை, யாருக்கும் அநியாயம் செய்யறதை ஹராமாக்கி இருக்கின்றேன். அல்லாஹ் அடியானுக்கு ஒரு அணுவளவு கூட அநியாயம் செய்யறதில்லை. அநியாயம் செய்தாலும் அதற்குரிய தண்டனை தான் அல்லாஹ் வழங்குவான், அதற்கு மிகைப்பட்ட தண்டனை வழங்க போறதும் இல்லை. என்றாலும் பெரியமான சகோதரர்களே, மிகைப்பட்ட சில விடயங்கள் நடக்கும் என்றால் அந்த தண்டனை அல்லாஹ் உலகத்திலே கொடுத்து விடுகின்றான். ஒன்று நாடு மறுமையில மன்னிப்பதற்காக அல்லது மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது. பலா கலாலமும் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்வதை விட்டுவிடுங்கள். அநியாயம் வெறுமனே ஒருவனை கொள்வது மட்டுமல்ல, ஒருத்தனுடைய தளத்தை துண்டிப்பது அல்லது அந்த வேர்ல்டுக்கு அங்கே அக்ரிமெண்ட் கொடுத்து அவனை கொண்டொழிப்பது, அவனுடைய உயர்வை விரும்பாமல் பிரகாசத்தை விரும்பாமல் அதனை அணைப்பதற்கு சங்கடம் கட்டுவது, இவைகள் மட்டும் அநியாயம் அல்ல. மாறாக ஒருத்தனுடைய மானத்தை வாங்குவதும் அநியாயம் தான், ஒருவரை ஏமாற்றுவதும் அநியாயம் தான். நம்பி இருந்தவனை அழுத்தறுப்பது வெறுமனை கத்தியின்றி அறுக்கிறது, இதுவும் அநியாயம் தான். ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கும் பொழுது சதையுள்ள பகுதிக்கு கத்தி இழுக்கும் என்பதனை போல செல்வாக்கு பலங்கள் உள்ள பகுதிக்கு அநியாயம் இருந்தும் கூட சாதகமாக தீர்ப்பு வழங்கிவிட்டான். இவைகள் அனைத்தும் அநியாயங்கள் தான் சகோதரர்களே. இந்த அநியாயங்கள் ஒரு நாளைக்கு மாபெரும் இருளாக வரும். அது தான் கியாமத்துடைய நாள். இருள்களாக வரும். இருளில் எதுவும் பார்க்க முடியாது, எதையும் தேட முடியாது, எதையும் கிரகிக்க முடியாது. அப்படியான வேதனை உனக்கு வரும். இது எனக்கு எதனால் கிடைத்தது என்பதை கூட உனக்கு கிரகித்து பார்க்க முடியாது. என்றாலும் அல்லா ஞாபகமூட்டும் சந்தர்ப்பத்தில் நீ கை சேதம் அடைந்தவனாக ஆகிவிடுவாய். அன்று அந்த சிவில் தாக்குதல்கள் மற்றும் அரசு வளங்கள் அனைத்தையும் சீரழித்தார்கள் இந்த முஸ்லிம்கள். இதனால் அல்லா சுபஹானஹு வ தஆலா பிடிக்கிறான் என்று நாம் நமக்குள்ள இதனை கதைப்போம். வெளியிலே கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே தவறு நடக்கிறது நமக்கு தெரியும். செங்கிஸ் கான் மாபெரும் அநியாயக்காரன். தாத்தாரிகளுடைய அநியாயங்கள் நாம் அனைவரும் அறிந்தது. இதற்கெல்லாம் நம்முடைய ஒற்றுமையை விட்டுவிட்டது தான் காரணம். எந்த அளவுக்கு கோழைகளாக மாறினார்கள். ஒரு பெண் வருவாள், தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வீட்டு வாசல்ல அழைப்பால் உள்ளுக்குள்ளிருக்கும் ஆண்களை அவர்கள் வந்து வாசல்ல நிற்கும் பொழுது கலத்துகளை வெட்டி கொண்டே போவார்கள். இந்த அளவுக்கு கோழைகளாக மாறிவிட்ட காரணம் அநியாயத்தின் விளைவு தான். இதுவரைக்கும் பொய் சொல்லுவோமோ, உன்னுடைய தைரியம் ஒரு நாளும் உனக்கு சாதகமாக அமைய மாட்டாது. இதுவரைக்கும் அல்லாவுக்கு மாற்றம் செய்வோமோ, உடம்பு பொடி பில்டர போல 1000 பேரை தூக்கி நிலத்தில் அடிக்க முடியும் போல காட்சி அளித்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோழை தனத்தை உன்னுடைய உள்ளத்திலே போட்டு விடுவான். காரணம், உனக்கும் ரப்புக்கும் மத்தியில் இருக்கும் தொடர்பு சீரற்று விட்டது. சகோதரர்களே, சிலர்கள் உண்மையிலே அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சிலர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக தண்டனைகளை அனுபவிக்கின்றார்கள். அன்றொரு கூட்டம் அநியாயம் செய்தார்கள். பாவம் மக்கள் அப்பாவிகள் இன்று அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். அந்த செங்கிஸ்கான் ஒரு காபிராக இருந்தான். அவன் சாப்பிடுவதற்கு ஒன்றுமின்றி எலி அடித்து சாப்பிட்டு வந்தான். எலி அடித்து சாப்பிடும் அளவுக்கு அல்லாஹ் வறுமையை ஏற்படுத்தி இருந்தான் என்றால் சிந்தனை செய்து பாருங்கள். அவருடைய 40வது வயதில் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். ஒரு வியாபார கோஷ்டியை அவன் அனுப்பினான் முஸ்லிம்களுடைய ஊர்களுக்கு. வியாபாரம் நிமித்தமாக போனவர்களை வெறுமனை கொலை செய்து அவருடைய பொருள்கள் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டார்கள். ஒரு மனிதன் மட்டும் தப்பி வந்தான். நடந்த சங்கதியை தலைவனிடம் கூறினான். அவன் இன்னும் 14 பேர்களை தயார் செய்து அந்த முஸ்லிம்களுடைய பக்தாதுடைய பகுதிக்கு அனுப்பி வைத்தான். நீங்கள் செய்தது நியாயம் தானா முஸ்லிம்களே? அந்த 14 பேர்களையும் 13 பேரை கொண்டு விட்டு ஒருத்தனை சித்திரவதை செய்து உடம்பிலே வடுக்களை ஏற்படுத்தி அவனுடைய தலைமுடியின் ஒரு பகுதியை, மீசையின் ஒரு பகுதியை, தாடி முடிகளின் ஒரு பகுதியை சிறைத்து விட்டு, இதுதான் நியாயம், உன்னுடைய தலைவனிடம் போய் கூறு. அந்த காட்சியை கண்டு மனம் கலங்கிய ஜிங்கிஸ்கான் தன்னை வீட்டின் முகட்டில் ஏறினான். அல்லாஹ்விடத்தில் கரமேந்திரான். முஸ்லிம்களுடைய இறைவா அல்லாஹ்வை அழைக்கிறான். அவன் முஸ்லிம் அல்ல, முஸ்லிம்களுடைய ரப்பே நீ எனக்கு உதவி செய்வாயா. 3 நாட்கள் சாப்பாடு இன்றி, தண்ணீர் இன்றி நிராகாரமாக இருந்து அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய ஆட்சியை தட்டிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பதிலளித்தான். வரலாறிலே சம்பவங்கள் பதிவாக்கப்படுகிறது. ஒரு சப்தம் கேட்டது, மலக்கு சப்தம் இடுகிறார், உனக்கு உதவி செய்யப்பட்டு விட்டது. உடனே படையை தயார் செய்தான், கிளப்பினான் முஸ்லிம்களுடைய அந்த நகரங்களுக்கு. சகோதரர்களே, எந்த அளவுக்கு பிணங்கள் இன்றைக்கு ரஹிங்கியா முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி பட்டிருக்கக்கூடியதை விடவும் 10,000 மடங்கு சகோதரிகள் பல மாத கணக்காக பிணம் தின்னும் கழிவு கழிவுகள் அந்த முஸ்லிம்களுடைய ஊர்களுக்கு வந்து போகக்கூடியதாக இருந்ததென்றால் எவ்வளவு பெரிய சோதனையாயிருக்கும். இதனால் தான் சொல்லப்படுகின்றது, இத்தகைய தாவத்தல் மல்லும், இத்தகைய தாவத்தல் மல்லும். அளவுக்கான காஃபிரன் அவன் ஒரு காஃபிராக இருக்கட்டும், அவன் ஒரு நாஸ்திகனாக இருக்கட்டும், அல்லாஹ் இல்லை என்று சொல்போனாக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்டுட்டான் என்றால் அவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, இன்று எங்களுக்குள்ள இத்தனை அநியாயம். இதை சுபவ தொழுகைய காரணம் இல்லாமல் இமாம் ஜமாத்துக்கு வராம தொழுது ஒவ்வொருவரும் அநியாயக்காரர்கள். இவர்கள் இருக்கும் பொழுது எப்பொழுது உதவி வரும்? இன்று எத்தனையோ வீடுகள்ல மாத கணக்கில் ஒரு குரானுடைய ஆயத்து உச்சரிக்கப்படாமல் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம் கிடையமானவர்களே. சஜிதா கூட செய்யப்படாத வீடுகள் பல வருடங்களாக கழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நல்ல மாதங்கள் என்ன, நல்ல சந்தர்ப்பங்கள் என்ன என்பது கூட தெளிவற்ற குருட்டு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று அநியாயம் முஸ்லிம்களுக்கு சோதனை, அன்று அநியாயம் இன்று மியான்மர் முஸ்லிம்களுக்கு சோதனை. அப்பாவி மக்கள் தாக்கப்படுகின்றார்கள், இதனால் அநியாயம் செய்ததை அனுபவிக்கின்றார்கள். நாம் விட்டுவிடுவோம் என்று ஒரு நாளும் நானும் நீங்களும் அமைதியாக இருக்க முடியாது. அவர்களுக்காக பிரார்த்தனை புரிவது நம்முடைய கடமை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்சுர் அஹாக்கல் லாலிமன் அவ் மல்லூமன், உங்களுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும், அநியாயம் செய்பவனாக அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யுங்கள். சஹாபா பிரமித்து போனார்கள், கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது வாஸ்தவம் தான், அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது? அநியாயம் செய்வதிலிருந்து அவனை தடுத்து விடுங்கள். சகோதரர்களே, இன்று வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் உள்ளூருக்குள்ள வந்தால் அவரை எத்தனையோ வகையில ஏமாற்றப்படுகிறது. அவர் ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைந்தால் அங்கே 50 ரூபாய்க்கு முக்கியம் ரொப்பிய 60 ரூபாய் போட்டு கொடுக்கிறார். இதுதான் மாபெரும் அநியாயம். இன்றைக்கு டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் வரி கட்டாத, அதுல எத்தனையோ கில்ட்டி செய்யக்கூடிய எங்களுடைய முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? நாட்டு சட்டத்தை யார் கவனிக்கின்றார்கள்? இவைகள் எல்லாம் வைத்துத்தான் எங்களுடைய மார்க்கத்தின் கடமைகள் கூட புரிய முடியாத அளவுக்கு சோதனைகள் நிலவுகின்றது என்கிறதை நாம் சிந்திக்க மறுக்கிறோம். நான் நேற்று இரவு இன்கம் டாக்ஸ் பெரியவர் ஒருவரை சந்தித்தேன். அவர் கூறுகிறார், நான் ஆரம்ப காலத்திலிருந்து அரசாங்கத்துடைய பணத்தினால் படித்தேன். என்னுடைய 10 வருடங்கள் ஓ லெவல், அதன் பின்னால் என்னுடைய அட்வான்ஸ் லெவல், அதன் பின்னால் என்னுடைய யூனிவர்சிட்டி வாழ்க்கை மற்றும் என்னுடைய டிகிரிகள் அனைத்துக்கும் செலவழித்தது அரசாங்கம். இப்பொழுது நான் ஒரு பெரிய சேலரி ஹோல்டராக இருக்கிறேன், ஒரு பெரும் சம்பளம் எனக்கு கிடைக்கிறது. என்னிடத்திலிருந்து 7.5 லட்சம் ரூபாவுக்கு அவர்கள் 24,000 இன்கம் டாக்ஸை எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஒரு வருடத்துக்கு 7.5 லட்சம் ரூபாய் தனக்கு சொந்தமாக இருந்தால் அவர் இன்கம் டாக்ஸ்க்கு 20,000 ரூபாவை செலுத்தியே ஆக வேண்டும். இதை செலுத்தாத ஒவ்வொருவரும் அநியாயக்காரன். அந்த மனிதர் சொல்கின்றார், நான் அரசாங்கத்தின் உடைய செலவில் படித்துவிட்டு இப்பொழுது அதனை கட்டாமல் இருப்பேன் என்றால் எந்த அளவுக்கு நான் ஒரு அநியாயக்காரனாக மாற வேண்டும்? எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தால் ஃப்ரீயாக்கிவிடுவார்கள், ஏன் அதனுடைய பெரியவன் நான் என்றாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கென்ற ஒரு நன்றி உடமை இருக்கின்றது. சகோதரர்களை, இதை வைத்துதான் பாடசாலைகளை நடத்துகின்றார்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், அதிகமான வைத்திய சாலைகள் நடக்கின்றது. எத்தனையோ முஸ்லிம்களுக்கு மட்டுமின்றி எல்லா விதமான சலுகைகளும் வேற எந்த நாட்டிலையும் கொடுக்காத சலுகைகள் இந்த இலங்கை நாட்டில் கொடுக்கப்படுகின்றது. சிலர்கள் வெளிநாடு போய் வெளியிலே பாய்ந்து விடுகின்றார்கள். அவர் வெறுமனே விசிட்டிங் விசால போயிட்டு பாஞ்சிட்டாரு. அவர் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு சதமும் ஹராம். இந்த அநியாயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இன்று இல்ல ஒரு நாள் கூட பிடிக்கத்தான் செய்வான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் இஸ்திஜ்ராஜ் தவணை கொடுப்போம், சனஸ்தஜ்ரிஜுஹும் மின் ஹைஸுலா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து பிடிப்போம் என்கிறான். இந்த அடிப்படையில கெரியமான சகோதரர்களே, எங்களுடைய செயல்பாடுகள் தான் மூணாவளாக்கி இப்ப உணருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நான் அநியாயம் செய்யல, மனிதர்களுக்கு நான் அநியாயம் செய்யல, அவர்களே தனக்கு அநியாயம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் தான் தன்னுடைய கரங்களை நாசத்தில் போட்டுக் கொள்கின்றார்கள். ஒவ்வொன்றிலும் நம்பிக்கை நாணயம் வர வேண்டும், பரிவு மனித நேயம் உருவாக வேண்டும். மற்றவனும் என்னை போல ஒரு மனிதன் என்பதனை சிந்தித்து அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்பட வேண்டும். சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட எங்களை நிலைக்குலைய செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். வலா தஹினூ, உங்களுக்கு எந்த விதமான கேவலம் இல்லை, கவலையும் இல்லை. வலா தஹசனூ, எந்த சஞ்சலமும் இல்லை. நீங்கள் உண்மையான ஈமான்தார்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல் அலவுன் என்ற வார்த்தை, அது சூப்பர்லேட்டிவ்வுடைய வார்த்தை, அதுக்கு அங்காலம் மிகைத்த ஒரு வார்த்தை. அரபி கிராமர்ல கிடையாது, அரபு இலக்கணத்துல அதை விட ஒரு வார்த்தை கிடையாது. அந்த சூப்பர்லேட்டிவ் அல்லாஹ் மூமினுக்கு தான் கொடுக்கின்றார். சகோதரர்களே, அந்த இடத்துல தவறு செய்துவிட்டு இன்று அங்கலாய்க்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த இடத்திலிருந்து நான் என்னை அகற்றிக் கொள்ள வேண்டும். என்னை ரப்புக்கு முன்னால் நிறுத்தி அவனிடத்திலே கண்ணீர் வடித்து என்னுடைய இந்த பாவங்களை கலட்டி விட வேண்டும். யா அல்லாஹ், நீ அநியாயக்காரனுக்கும் இறங்க கூடியவன் என்று உன்னுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார். நான் அநியாயம் செய்தவன், நான் அநியாயக்காரன் என்றாலும் நீ என்னை மன்னி என்று நம்பை திருத்திக் கொள்ளாத வரைக்கும் ஒரு நாளும் வெற்றியின் பாதையில் அடைய முடியாது. ஒரு காலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாடுகள்ல இருந்து, ஊர்கள்ல இருந்து, வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆயிரக்கணக்கான மக்கள். உலூப் என்று சொன்னா அல்புடைய பண்மை, அல்புண்டாயிரம், உலூப்புண்டா பல்லாயிரம், பல்லாயிரம் கணக்கான மக்கள். அவர்கள் வெறுமனே நாம் அல்லாஹ் ரப்பு என்று சொன்னதின் காரணமாக வெளியேற்றப்பட்டார்கள். சகோதரே, அன்று அநியாயம் நிலவியது, அதன் பின்னால காலம் கடந்தது, அநியாயம் நீண்டது. பிறகு அதனை ஞாபகம் வைத்து சில கயவர்கள் தூண்டி விடுகின்றார்கள், புரட்சிகளை கிளப்பி விடுகின்றார்கள். இதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு தான் இன்று இந்த மியன்மார் முஸ்லிம்களுடைய பயங்கரமான நிலைப்பாடு என்கிறதென சிந்திப்போம் சகோதரர்களே. இன்று அவர்கள் உண்மையிலேயே ரப்பு சுப்ஹானஹு வதஆலாவின் மூலம் உதவி செய்யப்பட வேண்டும். மலாய்க்கா மார்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும், அந்த காபிர்களுக்கு எதிராக அவர்களை காக்க வேண்டும். உஹ்துத் வாசிகள், கிடந்து வாசிகள், அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் புரூஜ்ல அவருடைய சம்பவத்தை கொண்டு வருகின்றார். குதிலா அஸ்ஹாபுல் உஹ்துத், அந்த கிடந்து வாசிகள் லானத் செய்யப்பட்டார்கள். அதில் இரு சாரார், ஒரு சாரார் காபிர்கள், மற்றவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களை கிடங்கு எல்லை போட்டார்கள். அந்த முஸ்லிம்களுக்கும் கிடங்கு வாசல் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சாரார் மறுத்து அந்த கிடங்கு எல்லை போட்டு வேதனை செய்தார்கள், அவர்களுக்கும் வாசிகள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அநியாயக்காரர்கள் லானத் செய்யப்பட்டார்கள். ஏன் லானத் செய்யப்பட்டார்கள்? அவர்கள் அல்லாவுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். காபிர்கள், அடா இன்று நாங்களும் சாபம் இடுகின்றோம், அதனுடைய எந்த விதமான பிரதிபலனும் காண முடியல. காரணம் என்ன சகோதரர்களே? எங்களுடைய நோக்கங்கள் பிழையாகிவிட்டது. அன்று அவர்களுடைய முழு நோக்கமும் என்னுடைய இஸ்லாத்தை விட மாட்டேன், என்னை சித்திரவதை செய்தாலும் நெருப்பில் போட்டு பொசுக்கினாலும் துண்டம் துண்டங்களாக ரம்பத்தினால் அறுத்தாலும் என்னை இஸ்லாத்தை விட மாட்டேன். ரசூலுடைய போதனையும் அதுதான். ஆரம்பத்தில் வந்தவர்கள் நபிமார்களுடைய போதனையும் அதுதான். இஸ்லாத்தை விட மாட்டேன் என்பதற்காக மாபெரும் இடங்கை தோண்டி நெருப்பில் போட்டு பொசுக்கினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அது எரிந்துவிடக்கூடிய பயங்கரமான நெருப்பு கிடங்கு. ஒமானக்கமும் இன்னுமில்லா என்பது பில்லாஹி அல்ல அஜீஸுல் ஹமீத். அவர்கள் பழிவாங்கப்பட்ட காரணம் என்ற அஜீஸ் யாரை தெரிந்தவன், புகழுக்குரியவன், அந்த அல்லாவை ஈமான் கொண்டதின் காரணமாகத்தான் வேதனை செய்யப்பட்டார்கள். இதனால் அந்த கிடங்கு வாசிகளுக்கு அல்லாஹ் வேதனை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். இந்த பூமிகளை உயர்த்தினான். கியாமத்தின் நாள் வரைக்கும் வரும் ஜனங்களே, இவர்களை வைத்து படிப்பினை பெறுங்கள், ஓதுங்கள், அவர்களை போல நீங்களும் ஈமான்ல ஸ்திரமாக இருங்கள், உங்களை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, நெருப்பில் போட்டு பொசுக்கினாலும் சரி. ஹஜரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நெருப்பினால் பொசுக்கப்படுகிறாங்க, தப்பி ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், குரைஷி காஃபிர்கள் உங்களுடைய கூட்டம் என்ன கொலை செய்ய பார்க்கிறாங்க. அம்மார், உங்களை இந்த கூட்டம் கொலை செய்ய மாட்டாங்க. அம்மாரை ஒரு எல்லை மீறிய கூட்டம் கொலை செய்வார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்குள் இருந்தே பிரிந்தவர்கள். முஸ்லிம்கள் பலரும் மெஜாரிட்டியில இருந்து பிரிந்து தன்னிஷ்டப்படி மார்க்கங்களை அமைத்துக் கொண்டு நான் என்னுடைய முறையில தான் நடப்பேன், நான் என்னுடைய தலைவர்கள் சொல்வதை தான் கேட்பேன், அந்த தலைவர்கள் வழிகேடர்களாக இருந்த போதிலும் சரியே என்ற அளவுக்கு முஸ்லிம்களுக்குள்ளே ஒரு பகமை உருவாக்குகின்றார்களே சகோதரர்களே, அதனுடைய விளைவும் இந்த அளவுக்கு ஆகியிருப்பது. காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் உண்டாகி முஸ்லிம்களுடைய அந்த பிரகாசமே இல்லாமல் போயிடுது. நீங்க ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யாது. அவ்வாறு வாக்குவாதம் செய்தா நீங்க ஒன்றும் இல்லாம ஆதாரமற்று போய்விடுவீங்க, தோல்வி அடைந்து விடுவீங்க. உங்களுடைய வாசம் பிரகாசம், உங்களுடைய ஈமானுடைய பலம் கூட இல்லாமல் போய்விடும். அதுதான் இன்று நடந்திருக்கும் சகோதரர்கள். எனவே சொன்னாங்க, இதே முஸ்லிம்கள் இருந்து வெளியேறிய ஒரு கூட்டம் தான், மெஜாரிட்டியை பிரிந்த ஒரு கூட்டம் தான் அம்மாரை கொலை செய்வார்கள். விட்டு விட்டார்களா அந்த ஆரம்ப தியாகியை? மக்காவுடைய பகுப்பொழுதிலேயே தன்னுடைய குடும்பத்தோடு அர்ப்பணமானார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுக்கு. யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒட்டகத்தில் கட்டி இரண்டாக பிளந்தார்கள், கால்களை பாதங்களை கிழிக்க செய்தார்கள். சுபையா அண்டையாரை அவருடைய மறைவிடத்தில் குத்தி கொலை செய்தார்கள். சகோதரரை தப்பினார். அன்று தொட்டு மதினமா பயணத்திலையும் உறுதுணையாக இருந்த ஹஜரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யார் கொலை செய்தார்கள்? முஸ்லிம்கள் தற்கொலை செய்தார்கள். இதற்கு காரணம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நெஞ்சில் இழுக்க மறுத்தது தான், அதை சிரசில் சுமக்க மறுத்தது தான். ஹஜ்ரத் அம்மார் 95 வயது, சிஃபின் யுத்தத்தில் இருக்கின்றார், தாகமா இருக்கிறது தண்ணி என்றார்கள். அவர்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. பாலை கையில வைத்துக் கொண்டு வாசர்பா வாசர்பா எனக்கு கிடைத்த ஈடுக்கும் வெற்றி பொருத்தம், நான் போறேன் போறேன் சந்திக்க போறேன். எங்க போறீங்க, யார சந்திக்க போறீங்க? அவர்களையும் அவருடைய தோழர்களையும் நான் சந்திக்க போறேன். இவ்வளவு உறுதியாக சொல்றீங்களே, இல்ல ரசூலுல்லாஹ் எனக்கு நன்மாராயம் சொல்லியிருந்தாங்க, முன்னறிவிப்பு செய்திருந்தாங்க, விட்டுவிட்டதா எங்கதிலே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இதே தான் நடந்தது அன்று 46 இருந்து சேர்ந்திருந்தவர்கள் 1990 ஆகும் பொழுது 12 பிரிவுகளாக பிரிந்தார்கள். தனக்குள்ளேயே காட்டி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதன் பின்னால அந்த பர்மா படையினர்களுக்கு பலியானார்கள். இன்றைக்கு அதனுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்துவிட்டது, இந்த அளவுக்கு சித்திரவதை படுத்துகிறார்கள் சகோதரர்களே. என்றாலும் அண்ணா இந்த கலிமா சொன்னவர்களுக்கு என்றும் உதவி செய்ய காட்டிக் கொண்டிருக்கின்றான். நாம் சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் சொன்னதை போல அரபாவுடைய மைதானத்தில் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. இது ஹஜ்ஜுடைய மாதம். சகோதரர்களே, ஹஜ்ஜாஜிகள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பம் என்னுடைய உம்மத்தில ஒருத்தரை கூட விட்டு விடாமல் அனைவருக்கும் நீ பொது மன்னிப்பு வழங்க வேண்டும். அல்லாஹ் சொன்னால் எல்லோரையும் மன்னித்து விட்டேன், ஆனா அநியாயக்காரன் மன்னிக்க மாட்டேன். அநியாயக்காரனுக்கு மன்னிப்பு கிடைக்கல. ரசூலுடைய முகம் மலர இல்ல. முஸ்தலிபாவுக்கு வந்தார்கள். காலையில அதே துஆவை செய்கிறார்கள். யல்லா என்னுடைய உம்மத்தில் அனைவரையும் மன்னி, அநியாயக்காரனுக்கு மன்னிப்பை கொடு, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உன்னுடைய பொறுத்திலிருந்து சொர்க்கத்தை கொடு. அவர்கள் மன்றாடி கொண்டே இருந்தார்கள். இறுதி யல்லா நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன். ரசூலுடைய முகம் ஆனந்தத்தால் மலர்ந்தது. அதனால ஏதோ ஒரு ரீதியில முஸ்லிம்களின் மூலமாக அநியாயம் நடந்திருக்கும், அல்லாஹ் இதற்கு பிறகு அநியாயம் செய்ய மாட்டோம் என்று உறுதியான தௌபாவை நாமும் செய்வோம். அவர்களுக்காக வேண்டியும் கேட்போம். நீ அவர்களை மன்னி, உன்னுடைய மலக்குகளை இறக்கி அவர்களுக்கு உதவி செய். அவர்களுடைய இருப்பிடத்தை கொடுத்துவிடு, அல்லது அவர்களுக்கு சீரான ஒரு இடத்தில் தஞ்சம் புகுத்தாக்கிவிடு என்று நாம் பிரார்த்திப்போம். பெரியமான சகோதரர்களே, என்று தேவட்டகர பள்ளியிடத்தில் இருந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றார்கள். உண்மையிலே அந்த ஒரு கொதிப்பாவது நமக்குள்ளே வர வேண்டும். யாருக்கு அந்த கொதிப்பாவது வரவில்லையோ அவன் ஒரு மூமினன். அல்லாஹ் சொல்கிறான், அல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்கள். சகோதர வாஞ்சை நிலைநாட்டி காட்டுங்கள். ஒரு வார்த்தையிலாவது நாமும் அந்த சகோதர வாஞ்சை நிலைநாட்டோம். நாமும் அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுவதற்கு, நாமும் அங்கே ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு போகவில்லை என்றிருந்தாலும் கூட உள்ளத்திலாவது அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். எங்களுடைய புத்திகளை பயன்படுத்துவோம். சகோதரர்களே, அவர்களுக்கு உதவி கரங்களை நீட்டுவதற்கு சந்தர்ப்பம் வந்தால் அதற்கும் தயங்காமல் முன் வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்ய வேண்டும், எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போல ஆகிவிட வேண்டும். ஒற்றுமையின் கயிற்றை பலமாக பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் புனிதமிக்க குர்ஆன். இந்த குர்ஆன் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது எப்படி உங்களுக்கு வழிகாட்டுதோ அதன் பிரகாரம் போய்கொண்டிருங்க. இன்றைக்கு என்னுடைய சுன்னா உங்களுடைய ஒற்றுமை இஜ்மா மற்றும் உண்டான கியாஸ், மற்றவர்களுடைய அந்த கருத்துக்களை மதிப்பது, இவைகள் எல்லாம் சீரான முறையில் இருக்கிறது. ஒரு காலம் வரும் இஜ்மா வேண்டாம், கியாஸ் வேண்டாம், ஹதீஸ் வேண்டாம், இருந்த குர்ஆனும் வேண்டாம் என்ற அளவுக்கு பிறையில கூட இன்றைக்கு பிரச்சனை வந்துட்டது. எஸ் அலுனகானிலா இல்லா, பிறையை பற்றி கேட்கிறார்கள். கொல்லிய மவாக்கை தொழில்நாசி வல் ஹஜ், பிரச்சனை வரும் என்று தெரிந்ததால் தான் அல்லாஹ் ஹஜ்ஜ விசேஷமாக சொல்லியிருக்கிறார். பிறை நேரம் காட்டக்கூடியது, வல் ஹஜ் விசேஷமாக ஹஜ்ஜுக்கு நேரம் காட்டக்கூடியது. ஏன் இந்த ஹஜ் பெருந்தால் நோம்பு என்று வரும் பொழுது உங்களுக்கு மத்தியில பிரச்சனை வரும். வல் ஹஜ் என்று அதனை பிரித்து சொன்னது ஒவ்வொரு நாட்டுக்கும் பிறை வித்தியாசம் என்கிறது குர்ஆன் சூசகமான முறையிலே எடுத்து சொல்கின்றது. சகோதரர்களே, கியாமத் நெருங்கும் பொழுது அறிவு மங்கிவிடும், மடுமை அதிகரித்துவிடும். உயர்த்தப்பட்டுவிடும். இன்றைக்கு மடமை அதிகரித்த காலத்தில் இருக்கிறோம். இன்டர்நெட் காலத்தில் தொங்க வச்சு கொண்டு இருந்தாலும், உடம்பெல்லாம் இன்டர்நெட், அப்படி இருந்தாலும் கூட மடமையுடைய யுகத்தில் தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் ஈமான் வலுப்பெறாதோ மடமையில இருந்து நீங்க முடியாது என்கிறதை மறந்துவிடக் கூடாது. ஒற்றுமை வலுப்பெற முடியாதோ குர்ஆனை பின்பற்ற முடியாது வழிபட்டு நீங்க மௌத்தா போறது அவனுக்கு மாறு செய்து மரணிக்கிறதை விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழிபட்டு நீங்க மரணிக்கிறது அவனுக்கு மாறு செய்து வாழ்வதை விடும் சிறந்ததே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் ஈமானுக்கு ஒரு பலம் இருக்கிறது, அது தான் வெற்றி பெறும் என்ற அகீதாவை கொள்கை உறுதியாக எங்களுடைய நெஞ்சிலே இருத்தி வரக்கூடிய விடயங்களுக்கு புத்திசாலித்தனமாக நாம் கொடுப்பதற்கு நம் அனைவருக்கும் தொகை செய்வாராக, நமக்கு மத்தியில் ஒற்றுமை உருவாக்கி அவர் கூறுவாராக, அடியாய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாராக, அடியாய் விலக்கு படுவதிலிருந்து காப்பாற்றுவாராக, எங்களுடைய வாக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாராக, அதனை பாவங்களை நன்மைகளாக மாற்றிய அமைப்பாராக.